நிறைய தாவரங்களுக்கு பொதுமக்களே வந்து தமிழ்ல பெயர் வழங்கி வச்சிருக்காங்க. சீமை அகத்தி பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வழக்கிற ஒரு பெயர் தேவைப்படுது. அதை அது வந்து கண்டுகொள்றதுக்கும் அது அறியப்படுறதுக்கும் வழக்குல ஒரு பெயர் தேவைப்படுது. இன்னொன்று பெயர் இல்லாம வந்து எந்த ஒரு அறிவுமே வந்து நம்ம கொண்டு எடுத்து செல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு பெயரோட சேர்ந்துதான் நீங்க வந்து இந்த தாவரம் இதுக்கு பயன்படுது, இந்த தாவரம் இங்க நடுது, இந்த தாவரம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பல விவரங்களை வந்து நீங்க பெயரோட சேர்த்து தான் சொல்ல முடியும். தவிர பெயர் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து செல்ல முடியாது மக்கள்கிட்ட. அந்த வகையில எல்லா தாவரங்களுக்கும் ஒரு தமிழ் பெயர் இருக்குதுங்கிறது தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய தாவரங்களுக்கு தமிழ்ல பெயர் கிடையாது. நம்ம உள்நாட்டு தாவரங்கள் உட்பட நமக்கு பல நாடுகளில் நீங்க நட்டு வளர்த்த தாவரங்களுக்கும் சேர்த்தே தமிழ் பெயர்கள் இல்லை. இப்போ அப்படி இருக்கிற தாவரங்களுக்கு நம்ம தமிழ்ல பெயர் வைக்கும்போது அதனுடைய பல விவரங்களை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். இன்னொன்று அதனுடைய சுற்றுச்சூழல் எப்படி வாழவுது அல்லது எங்கிருந்து வந்திருக்குது. நமக்கு அப்படிப்பட்ட பெயர்கள் நிறைய ஏற்கனவே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. மணிலா கோட்டை அப்படின்னு சொன்னா மணிலா வழியாக நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு நிலக்கடலை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரியான ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பூகோள ரீதியான தகவல்களும் சரி, வரலாற்று ரீதியான தகவல்களும் சரி, அல்லது ஒரு பூவினுடைய அதனுடைய குணங்களை குறிக்கக்கூடிய சொற்களாகட்டும், இதெல்லாம் வந்து அதை பற்றிய தகவலை தமிழ் பெயரிலேயே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விவரமாக இது இருக்கும்.
இப்போ உங்களுடைய முயற்சிகள் காரணமாக இதுவரை எத்தனை தாவரங்களுக்கு நீங்க தமிழ்ல பெயர் வச்சிருக்கீங்க? அதுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு?
நாங்க ஓரளவுக்கு இப்ப தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஏன்னா இப்ப தமிழ்ல எங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு உடனடி தேவை இருக்குதோ அந்த மாதிரி தாவரங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பெயர் வச்சுட்டு தான் இருக்கிறோம். வைக்கிற பெயர்களை வந்து ஓரளவுக்கு பத்திரிகைகள்லயோ அல்லது எங்களுடைய மற்ற குறிப்புகள்லயோ தமிழ் பெயர் அப்படிங்கிற வரத்துல இந்த பெயர்களை பெயர் இல்லாத தாவரங்கள் இந்த பெயர்களை போட்டு பதிவு பண்ணிடுறோம். இந்த பதிவு தான் முக்கியம். ஒரு இடத்துல பதிவாயிடுச்சுன்னா இப்ப நமக்கு எப்படி பல பெயர்கள் வந்து பதிவாகி இது வரைக்கும் வழக்கத்துக்குள்ள வந்துச்சோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அது பதிவு பண்ணணும். அப்படி ஒரு பதிவு பண்ணிட்டோம்னா இந்த பதிவு வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நேரத்துல வழக்கத்துல வந்துடும்.
இதுல வந்து உங்களை போன்ற தாவரவியல் வல்லுநர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒத்த கருத்து இருக்கிறதா? ஒரு பெயரை வைக்கும் பொழுது இதுதான் அந்த தாவரத்திற்கு சரியான பெயர் அப்படிங்கறதுல ஒரு பொதுவான பரந்தப்பட்ட உடன்பாடு ஏற்பட்டிருக்கா, இல்ல அதுல மாற்று கருத்துக்கள் வருதா?
மாற்று கருத்துகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை பற்றி சிந்தனை செய்தவர்கள் வந்து கொஞ்சமான பேர் தான் இருக்கிறாங்க. நமக்கு தமிழ்ல ஏற்கனவே பெயர் வைக்கிற மரபுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மரபை புரிந்து தாவரவியலினுடைய அந்த தாவரத்தினுடைய அதனுடைய குணங்களை புரிந்து அதனுடைய எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது, இந்த மாதிரியான தகவல்களை புரிந்து அதற்கேற்ற மாதிரி பெயர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்குள்ள போய் இறங்கி சிந்தனை செய்தவர்கள் எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த நபர்களுக்குள்ள ஓரளவுக்கு ஒற்றுமையை வந்து கட்டாயம் இருக்குது.
யதார்த்த ரீதியில வந்து தாவரவியல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்ல ஒரு தாவரத்தினுடைய பெயரை தெரிந்து கொள்வது வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விமர்சனம் இன்னொரு பக்கம் எழும்புது இல்லையா? அந்த விமர்சனங்கள்ல ஓரளவுக்கு அது நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதுல வந்து நியாயம் வந்து எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில தான் போய் சேரணுங்கிறத நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அவற்றுக்குறாங்க. தாய்மொழி கல்வியில ஒரு தகவல் போய் சேரும்போது அல்லது தாய்மொழியில ஒரு சொல்லோ அல்லது ஒரு பெயரோ போய் சேரும்போது அது மக்களுடைய ஒரு கலாச்சாரத்தோட கலந்து சூழலை பற்றிய இன்னும் மிகப்பெரிய அறிவையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் கொடுக்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அந்த பெயர் மூலமாக மிகப்பெரிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அல்லது மிகப்பெரிய தாவரங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்மளால வருங்கால சந்தேகத்துக்கு ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அது இல்லாதனாலேயே நம்ம வந்து வெறும் ஆங்கில வழி கல்வியா அது அவனுக்கு புரியாத ஒரு விஷயமா கொடுக்கும்போது அது அவனால ஏற்றுக்கவும் முடியறதில்லை, புரிஞ்சுக்கவும் முடியறதில்லை. எங்களுடைய இந்த முயற்சி வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னும் இந்த அறிவை அழுத்தம் திருத்தமாக புரிய வைப்பதற்கும் அவர்களை மேற்கொண்டு இதை பற்றிய ஆய்வுகளிலோ அல்லது இதை பற்றிய இன்னும் கூட மற்ற முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் இந்த முயற்சி மிகப்பெரிய அவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்ப இந்த முயற்சியை என்னன்னா கிராமப்புற மாணவர்களால வெறும் ஆங்கிலத்தின் வழியாக மட்டுமே படித்து வந்து அவங்களால பெரிய அளவுக்கு முன்னேறுவதுங்கிறது சிரமமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி தமிழ் பெயர்கள் மூலமாக சுற்றுச்சூழலை அறிந்து கொள்ளும் போது தமிழ் பெயர்கள் மூலமாக சுற்றுச்சூழலை பற்றி மேலும் மேலும் அறிவதற்கு அது ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும், அது குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு. இதற்காக இந்த விஷயங்களை தமிழ் பாடத்திட்டத்துக்குள்ளேயே கொண்டு வரணும். இப்ப ஒரு தாவரத்தை பற்றி நாம் சொல்கிறோம் என்றால் அந்த தாவரத்துக்குரிய தமிழ் பெயர் வைக்கணும். இப்ப ஒரு பூங்காவில நீங்க ஆங்கில பெயரை எழுதாதீங்க, தமிழ் பெயரை மட்டும் எழுதி வைங்க, எல்லா மக்களுமே தமிழ் பெயர் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முயற்சியா எடுத்து செய்யறாங்க. நிழல்னு ஒரு அமைப்பு அது ஒரு பெரிய முயற்சியா எடுத்து கோட்டுப்புற பூங்கால அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துறாங்க. தமிழ் பெயர் கட்டாயம் தெரியும், தமிழ் பெயர் தான் எழுதணும் அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய முயற்சியா நகரத்திலேயே வைக்கிறாங்க. கிராமங்கள்ல அது இன்னும் தேவைப்படுகிற ஒரு முயற்சி.
இப்ப டாக்டர் நரசிம்மன் இல்ல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ தமிழ்ல பெரும்பாலான தாவரங்களுக்கு வந்து பெயர் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாகவே நமது வழக்கத்தில் இருந்து வருகிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ ஆங்கிலத்துல ரோஸ் பிளான்ட் அப்படிங்கறத தமிழ்ல ரோஜா செடினோ, இல்ல இப்போ வந்து பேனியன்ட்ரிங்கிறத ஆலமரம் அப்படின்னா பெயர்கள் தமிழ் படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ கூடுதலா இப்படி தமிழ் பெயர் வைக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு ஏற்புடையதா இருக்கும், அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறத நீங்க பாக்கலையா?
முரண்பாடுன்னு கிடையாது, இன்னும் சில விஷயங்களை தெளிவாக்குறதுக்கு தான் இந்த தமிழ் பெயர். ஏன்னா சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வரலாறு மூலமா வரும்போது நமக்கு பல நேரங்களில் இந்த பெயர்கள் வந்து ஒரு மயக்க நிலையில போய் மக்களுக்கு சேரும்போது எது எதுவும் தெளிவா புரிஞ்சுக்க முடியாத நிலை இருக்கு. உதாரணமா இலவுன்னு வச்சுக்கோம், இன்னைக்கு பொதுவா வழக்கில் நம்ம சில் காட்டுன்னு இன்னைக்கு சொல்றது வந்து அது வந்து அது வெள்ளையா பஞ்சு வரக்கூடிய வெள்ளையா பூப்புக்கூடிய ஒரு மரத்தம். இந்த மரம் வந்து நம்மளுடைய பழைய இலவு கிடையாது, இந்த மரம் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வெள்ளைக்காரர்களாக கொண்டு வந்து இங்க நடப்பட்ட ஒரு மரம். அப்படின் போது அது வந்து சில் காட்டுனா நம்ம நம்மளுடைய இந்த மரத்தை அது குறிக்காது. அதனால நம்ம நம்மளுடைய சில் காட்டுங்கிறது ரெட் சில் காட்டும், அது வந்து ஒரு அடைமொழி கொடுத்து நம்ம வளர்த்தோம். ரெட் சில் காட்டுன்னு சொல்லி ஒரு அடைமொழி கொடுத்து நம்ம செஞ்சோம். அந்த ரெட் சில் காட்டுங்கிறது நம்ம இப்போ செவ்விலவு அப்படின்னு நம்ம தமிழ் பேர் ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி அதுக்கு இப்போ இப்போ இருக்கிற சில் காட்டுங்கிறது வெள்ளிலவு அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். இன்னொரு சில் காட்டுனு இருக்குது கோங்கிலவு அப்படின்ட்டு, அது கோங்கு மரம், அதுவும் இலவம் பஞ்சு மாதிரியே பஞ்சு மஞ்சா வர்றதுனால அது கோங்கிலவுன்னு இருக்குது. இப்படி பெயர்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அடைமொழி கொடுத்தோ அல்லது வந்து வேற வகையான ஒரு சிறப்பு விஷயங்களை சொல்லியோ சொல்லும்போது மிக தெளிவாக இன்றைய சந்ததியினருக்கு புரியும்படியாக பெயர்களை வைப்பதன் மூலம் அவர்களுக்கு அந்த குழப்பம் இல்லாமல் போய் செய்திகள் சேருவதற்கான வழி ஏற்படுகிறது.